வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4. இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் சத்தான உணவு எடுக்காதனால வரும் பிரச்சனைகளை பற்றி த்ரீ ரோசஸ் குழுவினர் நடத்தும் நாடகத்தை கேட்கலாமா நேயர்களே?
ஒரு கிராமத்து ஸ்கூல்ல ராதாவும் கீதாவும் ஒரே வகுப்பில் படித்து வந்தாங்க. 6ம் வகுப்பு வரை ஒன்னாதான் படித்து வந்தாங்க. 6ம் வகுப்பு பாதியில் இருந்து ராதா பள்ளிக்கே வரல. கீதா 10ம் வகுப்பு முடித்து மேல் படிப்புக்கு சென்று விட்டான். இந்த சமயத்தில் ராதாவும் கீதாவும் சந்திக்கவே இல்லை. 4-5 வருடத்திற்கு பிறகு கீதா அவள் சொந்த ஊருக்கு வந்தாள். அப்பதான் ராதாவை கீதா பார்க்க வந்தாள்.
ஏ ராதா, நீ இப்படி இருக்க? உன்னை பார்த்த அடையாளமே தெரியல. ரொம்ப பலவீனமா இருக்க. ஏன் இவ்வளவு சோர்வா இருக்க? உடம்புல ஏதாவது பிரச்சனையா?
இல்லை கீதா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் வேலை செய்கிறனால தான் கொஞ்சம் சோர்வாக இருக்கேன். இவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை.
இல்லையே, உன்னை பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே.
இல்லை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ராதா தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். நான் என் தோழியை விட குட்டையாகவும் ஒல்லியாகவும் இருக்கேன். எதனால்
ராதா என்ன யோசிக்கிற?
இல்லை இல்லை,
நீ வேலைக்கு போகும்போது நீ ஒழுங்காக சாப்பிட்றியா?
நான் நல்லா தான் சாப்பிட்றேன்.
அப்படின்னா நீ என்ன மாதிரி உணவை எடுத்துக்குவ?
அம்மா வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதை தான் சாப்பிட்றேன்.
அப்போ நான் ஒவ்வொரு நேரமும் எந்த மாதிரியான உணவை நீ எடுத்துக்குவ?
காலையில் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன். நானும் அம்மாவும் சீக்கிரமாக வயலுக்கு வேலைக்கு போயிடுவோம். மதியானம் சாப்பாடு சாப்பிடுவோம். இதில் மீதி இருந்தால் அதை இரவில் சாப்பிடுவேன்.
சரி ராதா, நீ வா, ஒரு இடத்துக்கு போகலாம். ராதாவும் கீதாவும் கீதாவின் வீட்டிற்கு செல்கிறார்கள்.
ராதாவும் கீதாவும் கீதாவின் வீட்டுக்கு போய் ராதாவோட வெயிட் பார்த்தாங்க.
ராதா, எனக்கு உங்ககிட்டையும் உங்கள் அம்மா கிட்டேயும் கொஞ்சம் பேசணும். என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ.
சரி வா, போகலாம்.
அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேம்மா.
நல்லா இருக்கேம்மா.
ஏம்மா ராதா இப்படி இருக்கா?
அவளுக்கு என்ன, அவள் நல்லா தானே இருக்கா?
இல்லைம்மா, இவளுக்கு 14 வயசு ஆகுது. ஆனால் இவளோட எடை 28 கிலோ தான் இருக்கு.
28 கிலோ தானம்மா?
என்னம்மா சொல்கிறீங்க? ராதா வயல் வேலைக்கு செய்கிறா, அதனால் அவளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு தேவை தானம்மா.
ஊட்டச்சத்தா? அது எதுக்குமா?
அந்த ஊட்டச்சத்து உணவு தாம்மா அவளுடைய வளரிளம் பருவத்திற்கு அவசியம்.
அப்படியாம்மா?
சரிம்மா, நான் ஒன்று கேட்கட்டுமா?
கேளுமா.
ராதா பெரிய பொண்ணு ஆயிட்டாளா?
அவளுக்கு 14 வயசு ஆகுது, இன்னும் அவ ஆகலை. இதுதாம்மா கொஞ்சம் கவலையாக இருக்குதா? இந்த பொண்ணுங்கள்லாம் அவள் ஜோடி பிள்ளைங்கள்லாம் ஆயிட்டாங்கம்மா. ஒருத்தி தான் இப்படி இருக்கிற சாமி.
அதுக்கு தாம்மா ஊட்டச்சத்து நிறைந்த உணவு சாப்பிடணும் சொன்னேன். ஏன்னா அவளுக்கு ரத்த சோகையும் சத்து குறவும் இருப்பதாக நினைக்கிறேன்.
இது எதனாலம்மா?
நல்லா சத்தான உணவு சாப்பிடாமல் இருந்தால் இந்த பிரச்சனை வரும்.
அப்போ நான் என்ன பண்ணணும் கீதா, நீயே சொல்லு பார்க்கலாம்.
அம்மா, நீங்கள் நாளைக்கு ராதாவை பிஹெச்சி டாக்டரிடம் கூட்டிகிட்டு போங்க.
ராதாவும் அம்மாவும் டாக்டரை பார்த்து விட்டு வந்தால் பிறகு மறுநாளே கீதா மறுபடியும் ராதாவை பார்க்க வந்தாள்.
அம்மா நேற்று ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா?
வா கீதா, நான் உன்னை பார்க்கணுன்னு தான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன், வந்துட்டேன்.
சொல்லுங்கம்மா என்ன?
கீதா, நீ சொன்ன மாதிரியே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தப்பா. நீ சொன்ன மாதிரி தான் டாக்டரும் சொன்னாங்க. இனிமேல் சுத்தமான உணவுக்கான சத்தான காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பால் இது எல்லாம் நான் கொடுக்குறேன். உன்னுடைய அறிவுரைக்கு ரொம்ப நன்றி கீதா. நீ சொன்ன மாதிரியே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம். நீ சொன்ன மாதிரி தான் டாக்டரும் சொன்னாங்க. இனிமேல் சத்தான உணவு உணவுகள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பால், இது எல்லாமே நான் கொடுக்குறேம்மா. உன்னுடைய அறிவுரைக்கு ரொம்ப நன்றி.
நேயர்களே, இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் சத்தான உணவு எடுக்காதனால வரும் பிரச்சனைகளை பற்றி த்ரீ ரோசஸ் குழுவினர் நடத்திய நாடகத்தை கேட்டோம் அல்லவா? நேயர்களே, உணவு தன்மையின் அடிப்படையில் நோய்களுக்கு உணவு எவ்வாறு பரிந்துரை செய்யலாம் என்று சில தகவல்களை கேட்கலாமா?
தன்மையின் அடிப்படையில் நோயாளிகளுக்கு உணவு பரிந்துரை. இன்றைய நவீன உலகில் பரபரப்பான வாழ்க்கையிலும் மக்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் கவனமாக உள்ளனர். அதாவது, நோய் ஏற்பட்டவுடன் மருத்துவர்களை அணுகி உரிய மருந்து பெற்று நிவாரணம் செய்து கொள்கின்றனர். மருந்துகள் நோயை குணப்படுத்தினாலும் அவர்களது ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்றதா அல்லது பாதுகாக்கப்படுகின்றதா? உடல் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவும் மூலப்பொருட்களை வழங்குவது போஷாக்கான உணவு. இது உடல் உறுப்புகளின் அமைப்பு மற்றும் செயலாக்க நிலைகளில் தேவைப்படும் பிரதான காரணிகளை நேரடியாக அளிப்பதுடன் அவற்றை செம்மைப்படுத்தும் காரணிகளின் செயலை தூண்டும் சக்தி கொண்டுள்ளது. மருந்து மட்டும் சாப்பிட்டால் நோய்க்கான காரணிகளை மட்டுப்படுத்தும் அல்லது நோயின் தன்மையை குறைக்கும். ஆனால் உடல் உறுப்புகளின் செயல்களை சீர் செய்ய உணவு போஷாக்கு செறிவு செய்வது அவசியமாகும். அதாவது, நோயின் தன்மைக்கேற்றவாறு உணவு தன்மை, செரிக்கும் நிலை ஆகியவற்றை பொறுத்த உணவு பரிந்துரை செய்தல் இன்றியமையாததாகும். நோய்க்கான மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு உணவின் முக்கியத்துவத்தை அறிந்து உணவு பரிந்துரை விவரம் பெறுதல் அவசியமாகும். இதன் அடிப்படையில் எளிதில் எல்லா மக்களும் பயன் அடையுமாறு உணவு வகை பரிந்துரை விவரம் கூறப்பட்டுள்ளது. இது அவரவர் நோயின் தன்மைக்கேற்றவாறு உணவு வகைகளை பயன்படுத்தி பிணியின்றி ஆரோக்கிய வாழ்வு வாழ பெரிதும் உதவும். தவிர்க்க வேண்டிய உணவுகள். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், டப்பாக்களில் அடைக்கப்பட்ட உணவுகள், ஊறுகாய்கள் மற்றும் உப்பு செறிவுடன் கூடிய ரொட்டி, பிஸ்கட் மற்றும் டப்பாக்களில் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். பசையில்லா உணவுகள். குடலில் கடைசி பகுதியில் ஏற்படும் நோய் நிலையில் இவ்வுணவுகள் பரிந்துரைக்கப்படுகிறது. இந்நிலையில் பசையில்லாத மாவு உணவுகளை உட்கொள்வது அவசியமாகும். இதில் மிக குறைந்த அளவு நார்ச்சத்தும் மிருதுவாகவும் இருக்கும். செரிக்காத நிலை மற்றும் குடற்பகுதியில் குடற்புண் ஏற்பட்ட நிலையில் பால் சர்க்கரை என்கின்ற லக்டோஸ் இல்லாத உணவு உட்கொள்வது அவசியமாகும். கொலஸ்ட்ரால் குறைவாக உள்ள உணவுகள். கொலஸ்ட்ரால் உயர்வு மற்றும் பித்தப்பை கல்லடைப்பு நிலையில் இவ்வுணவுகள் பரிந்துரைக்கப்படுகிறது. இவ்வகை உணவு பித்தப்பைகளில் கொழுப்பு தேக்கமடைவதை தடுக்கும். உடல் பருமனானவர்கள், அதிக கொழுப்பு மற்றும் பித்தப்பை கல்லடைப்பு உடையவர்களுக்கு குறைவான கொழுப்பு மற்றும் ஆக்கசக்தி குறைவாக அளிக்கக்கூடிய உணவு வகைகள் பரிந்துரைக்கப்படுகிறது. பொறிக்கப்பட்ட உணவுகள், வனஸ்பதி நெய், வெண்ணெய், இனிப்பு வகை பொருட்கள் மற்றும் அவற்றிலிருந்து செய்யப்பட்ட பொருட்கள், பால் மற்றும் பாலினால் செய்யப்பட்ட பொருட்கள், இறைச்சி, கொழுப்பு, மூளை, கல்லீரல், சிறுநீரகம், இனிப்பு ரொட்டி, இனிப்பு மிட்டாய்கள், சாக்லேட், ஓவல், தேயிலை, காபி, மதுபானங்கள், நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்கள், சால்ட் மற்றும் அதிக கடினமான தோல் உடைய காய்கறிகள், பயிறு வகைகள், வாசனை பொருட்கள், ஊறுகாய், பூண்டு மற்றும் இஞ்சி இவை அனைத்துமே தவிர்க்கப்பட வேண்டிய உணவு வகைகளாகும். மலச்சிக்கல் ஏற்பட்டால் உடலில் கொழுப்பு சக்தி குறையும் காரணமாக இருக்கலாம். எனவே இவர்கள் காய்கறி பழங்களை உணவில் நன்கு சேர்த்து வர வேண்டும். ஆப்பிள், வாழைப்பழம், முட்டைகோஸ் போன்றவை ஏற்றவை.
நேயர்களே, உணவு தன்மையில் அடிப்படையில் நோயாளிகளுக்கு உணவு எவ்வாறு பரிந்துரை செய்யலாம் என்று சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? நேயர்களே, சத்துணவும் சரிவிகித உணவுகளை பற்றியும் சில தகவல்களை கேட்கலாமா?
சத்துணவும் சரிவிகித உணவும், சத்துணவுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, தானியங்கள், கீரைகள் நம் உடலுக்கு வந்து மிஷின் மாதிரி உழைக்கிற இந்த உடலுக்கு எந்த அளவுக்கு நாம் வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கான ஊட்டச்சத்து நம் உடலுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ இதுதான் சத்தான உணவுன்னு சொல்கிறாங்க. சரிவிகித உணவு அப்படின்னா எந்த வயசில் எந்த ஃபுட்டு சாப்பிட்ணும்னு தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும், அதுதான் சரிவிகித உணவு. இப்போது சக்தி தரும் பிரதான உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, கோதுமை, சோளம், கேழ்வரகு இதிலெல்லாம் அதிகமான நம் உடலுக்கு அதிகமான சக்தி தரக்கூடிய விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் இதெல்லாமே இருக்குது. மாவுச்சத்துள்ள உணவுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாமே பார்க்கவே வேக வைக்கும் போதே ஒரு மாவுத்தன்மை அதுக்குள்ளே இருக்கும். இதுதான் மாவுச்சத்துன்னு சொல்கிறாங்க. மாவுச்சத்துள்ள உணவு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும் நமக்கு. அடுத்து புரதமுள்ள சத்து. புரதமுள்ள சத்துன்னு எதை பார்த்தீங்கன்னா, மொச்சை, அவரை, பீன்ஸ், பட்டாணி இந்த பயிர் வகைகள் எல்லாமே புரதம் நிறையவே இருக்காமா. அதை வந்து டெய்லி நம்ம ஏதாவது மொச்சை, அவரை இதெல்லாம் நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாம். சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ஏன்னா புரதம் நம்ம உடலுக்கு ரொம்பவே தேவை. மீன், முட்டை, இறைச்சி, நிலக்கடலை, பால், தயிர் இதிலெல்லாம் புரதம் அதிக அளவு காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கையளவு நிலக்கடலையில் வந்து உடலுக்கு தேவையான புரதம் வந்து இருக்காமா. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி நிலக்கடலையாவது சாப்பிடுங்க. கூடுதலான சக்தி தரும் உணவு வகைகள், கொழுப்பும் சர்க்கரையும் தேக்கி வைக்கப்பட்ட சக்தியின் செறிவான வடிவங்கள்னு சொல்கிறாங்க. நமது உடலில் வந்து கொழுப்பை சர்க்கரையாக மாற்றுதாமா. எப்பொழுதும் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டிலும் கொஞ்சம் சரி கொழுப்பு சத்து உள்ள உணவை சேர்த்துக்கணுமாமா. அதிக சக்தி தரக்கூடிய உணவு வகைகள் என்னென்னா, எண்ணெய், வெண்ணெய், நெய், இறைச்சி, கொழுப்பு, கொட்டைகள், எண்ணெய் வித்துக்கள், சர்க்கரை, தேன். தேனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்து கெட்டு போகாத ஒரு உணவுப் பொருள். சுத்தமான தேன் சுவையும் நல்ல ஆரோக்கியமும் உடையது இந்த சுத்தமான தேன். விட்டமின்களும் உலோக சத்துக்களும் நிறைந்த உணவு வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள், காய்கறிகள், பழங்கள், பால், முட்டை, இறைச்சி, கோழி, மீன். யூஸ்வலாக நாம் நான்வெஜ் சாப்பிட்றோம், கீரை எடுத்துக்கிறதே இல்லை. கீரையெல்லாம் அதிக அளவு நம்ம இப்போ சாப்பிட்றதே இல்லை. குழந்தைகள்லாம் கீரையை பார்த்தா வெறுத்து ஒதுக்குறாங்க. நம்மளும் கூட தான். கீரையெல்லாம் சாப்பிட்றது விட்டமின்களை உடம்புக்கு சேகரிக்கிற மாதிரி ரொம்ப நல்லது. பச்சை காய்கறிகள், பழங்கள்லாம் நிறைய விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குது. தேர்ந்தெடுத்து சுத்தமான பழங்களை கழுகிட்டு சாப்பிடுங்க. பால் குடிக்கணும், முட்டை சாப்பிடணும். நான்வெஜ்லாம் அதிகம் நம்ம எடுத்துக்கிறது தான், ஸோ அதை சொல்ல தேவையில்லை. கீரை வகைகளும் பச்சை காய்கறிகளும் பழங்களும் சாப்பிடுங்க. உலோக சத்துள்ள உணவு வந்து ராகி, கேள்விப்பட்டிருப்பீங்க, கிராமங்கள்லாம் அதிகமாக விளைவிக்கிறாங்க. சோளம் போன்ற தானியங்களில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்காமா. வெல்லம், புளி இதிலெல்லாம் உடம்புக்கு தேவையான, ரத்தத்துக்கு தேவையான இரும்பு சத்து இருக்காமா. கடல் பாசி பார்த்துருப்பீங்க, அதில் அயோடின் அதிகமாக இருக்குதாமா. நாம் சத்துள்ள தேவையான அளவு உணவை எடுத்துக்கலனா ரிக்கட்ஸ், ஸ்கர்வி, பெரிபெரி, இரத்த சோகை, மாலைக்கண், தசை பிடிப்பு, எடை குறைவு, தள்ளாமை போன்ற வியாதிகள்லாம் ஏற்படுது. அதை விட அதிகமான வியாதிகள் நம்ம நாட்டில் காணப்படுது. எதனாலனா ஃபுட்டு ரொம்ப ஹெல்த்தியானது இல்லை. நிறைய மருந்துகள் வச்சு பழுக்க வைக்கிறது, காய்கறிகள் ஊக்கத்துக்காக நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற இந்த தானியங்கள் காய்கறிகளில் பயன்படுத்துறது உடலுக்கு ரொம்ப நல்லது. சரிவிகித உணவு சொல்லியிருக்கேன், இது ரொம்ப முக்கியம். எந்த வயசில் எந்த உணவை எந்த நேரத்தில் சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடுங்க, எந்த நோயும் நெருங்காது.
நேயர்களே, சத்துணவும் சரிவிகித உணவுகளை பற்றி சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? இப்பொழுது ஆரோக்கியமான உணவுகளை பற்றி சில செய்தி துளிகளை கேட்கலாமா?
ஆரோக்கியமான உணவு. உடல் நலத்திற்கு சத்துள்ள தூய்மையான உணவு தேவை. எனவே உணவை கெடாமல் பாதுகாக்க வேண்டும். முதலில் காய்கறிகள், பழங்கள் மற்றும் கீரை வகைகள் போன்றவற்றை நன்கு கழுவிய பின் பயன்படுத்த வேண்டும். உணவுப் பொருட்களை மூடி வைப்பதால் தூசு மற்றும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கலாம். சமைத்த உணவினை மிதமான சூட்டில் உண்ணுதல் நலம். இவை அனைத்துமே ஆரோக்கியமான உணவாகும். பழக்கலவை செய்யலாம் வாங்க. வாழைப்பழம், பப்பாளி, ஆப்பிள், திராட்சை, அன்னாசி ஆகிய பழங்களை சுத்தமாக கழுவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு சிறிதளவு சர்க்கரை அல்லது தேன் கலந்து உண்ணலாம்.
நேயர்களே, இப்பொழுது ஆரோக்கியமான உணவுகளை பற்றி சில செய்தி துளிகளை கேட்டோம் அல்லவா? நேயர்களே, இப்பொழுது உணவு எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சில தகவல்களை கேட்கலாமா?
உணவை பாதுகாத்தல். உணவை முறையாக தயாரிக்கவில்லை என்றாலும், முறையாக பாதுகாக்கவில்லை என்றாலும், முறையாக கையாளவில்லை என்றாலும் உணவுப் பொருட்கள் கெட்டுவிடும். இதில் உணவு கெட்டு போதலின் அறிகுறிகள் அது என்னன்னு பார்த்தோம்னா, உணவுப் பொருளில் இயல்பு நிலையில் மாற்றம் ஏற்படும், துர்நாற்றம் ஏற்படும், பூஞ்சிகள் படர்ந்திருத்தல், இவை அனைத்துமே உணவு கெட்டு போவதற்கு ஒரு அறிகுறிகளாக காணப்படுகிறது. கெட்டுப்போன உணவை உண்பதால் ஏற்படும் நோய்கள் அது என்னென்னு பார்த்தோம்னா, வயிற்றுப்போக்கு, சீதபேதி, உணவு செரிக்காமை, வயிற்றுவலி, காய்ச்சல், இவை அனைத்துமே கெட்டுப்போன உணவை உண்பதால் ஏற்படும் நோய்கள். அடுத்தது பார்த்தோம்னா, உணவை கெடாமல் பாதுகாப்பது எப்படி? ஒன்று, உணவை குளிரூட்டுதல், உணவை பதப்படுத்துதல். இந்த உணவை பதப்படுத்துவதற்கான அவசியம் அது என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா பழங்களும் காய்கறிகளும் எல்லா காலங்களிலும் கிடைப்பதில்லை. எனவே கெட்டுப்போதலை தடுத்தல். பழங்களும் காய்கறிகளும் நீண்ட நாளுக்கு இயல்பான நிலையில் இருக்கும். பல்வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் உணவினை கெடாமல் கிடைக்க செய்யலாம். உணவை சேமித்தல். உணவை இரு முறைகளில் சேமிக்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா, உலர வைத்து சேமித்தல், குளிரூட்டி சேமித்தல். தானியங்களையும் பயிர் வகைகளையும் உலர வைத்து சேமித்தால் அதிக நாட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்க முடியும். காய்கறிகளையும் பல வகைகளும் குறைந்த வெப்பநிலையில் குளிரூட்டுதல். அதன் மூலம் அதிக நாட்கள் கெடாமல் தன் இயல்பை நிலையில் இருக்கும். இவை அனைத்துமே உணவை பாதுகாப்பதன் முறையாகும்.
நேயர்களே, இப்பொழுது உணவு எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் என்று சில தகவல்களை கேட்டோம் அல்லவா? நேயர்களே, நோயிலிருந்து நம்மை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்று சில செய்தித்துளிகளை கேட்கலாமா?
நோயிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளுதல்? உணவுப் பொருட்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். பத்திரப்படுத்தும் ஜாடிகள், கொள்கலன்கள் மிக தூய்மையாக இருத்தல் வேண்டும். உணவுப் பொருட்கள் வைத்திருக்கும் பாத்திரங்களை நன்கு மூடி வைக்க வேண்டும். சமைக்கப்படாத உணவு வகைகளும் சமைத்த உணவுகளும் தனித்தனியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். உணவுப் பொருட்களில் உள்ள உயிர் சத்துக்கள் வீணாகாமல் வேக வைக்க வேண்டும். சாப்பிடுவதற்கு முன்பு கைகளை நன்கு கழுவ வேண்டும்.
நேயர்களே, நோயிலிருந்து நம்மை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்று சில செய்தித்துளிகள் கேட்டோம் அல்லவா? நேயர்களே, இப்பொழுது சமையல் அறையில் உணவை எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் என்று கேட்கலாமா?
சமையல் அறை பாதுகாப்பு. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை சமையல் அறையில் வைக்கக்கூடாது. துணி, காகித பைகள் முதலியவற்றை அடுப்புக்கு அருகில் வைக்கக்கூடாது. மருந்து மாத்திரைகளை சமையலறையில் வைக்கக்கூடாது. குழந்தைகளையும் வளர்ப்பு விலங்குகளையும் சமையலறைக்கு அனுமதிக்கக்கூடாது. கெட்டுப்போன உணவுப் பொருட்களை சமையலறையில் வைக்கக்கூடாது. இவை அனைத்துமே ஒரு சமையலறையின் பாதுகாப்பாகும்.
நேயர்களே, இப்பொழுது சமையல் அறையில் உணவை எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம் என்று கேட்டோம் அல்லவா? நேயர்களே, ஆரோக்கிய வாழ்வுக்கு சில யோசனைகளை கேட்கலாமா?
ஆரோக்கிய வாழ்விற்கு சில யோசனைகள். கொழுப்பு உணவுகளை குறைந்து உண்ண வேண்டும். உணவு உண்ட பின் உறங்கக்கூடாது. தினமும் சாப்பிட்ட பின் ஒரு நெல்லிக்காயை சாப்பிடலாம். தயிர், கீரை போன்றவை இரவில் உண்பதை தவிர்க்க வேண்டும். கசப்பும் உணவில் கட்டாயம் சேர்த்து உண்ணல் வேண்டும்.
நேயர்களே, ஆரோக்கிய வாழ்வுக்கு சில யோசனைகளை கேட்டோம் அல்லவா? நேயர்களே, ஒரு குடும்பத்தில் எந்த விதமான உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்று மக்களிடம் ஒரு சில ஆலோசனைகள் கேட்கலாமா? நேயர்களே,
நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் நான் வந்து தினமும் தினசரி வாழ்க்கையில் 5 வகை உணவுகளை வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்குவோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானியம், கோதுமை, அரிசி, ராகி, உருளைக்கிழங்கு. கோதுமையை வந்து சப்பாத்தி செய்யலாங்க, அதுக்கப்புறம் அரிசியில் வந்து புட்டு சாப்பாடு இதெல்லாம் செஞ்சுக்கலாங்க, ராகியில் வந்து கூழ் செஞ்சுக்கலாங்க. ஸோ தானியத்தில் வந்து நிறைய சத்து இருக்கிறதுனால தினமும் ஒரு வகை தானியத்தை நம்ம வந்து கம்பல்சரி நம்ம எடுத்துக்கணுங்க. அப்புறம் பச்சை கீரைகள், பாலைக்கீரை, தண்டுக்கீரை, வெந்தயக்கீரை, பூசணி இலை, தக்காளி கீரை, இதெல்லாமே நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் ஒரு நேரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி ஆரஞ்சு நிற காய்கறிகள் பார்த்தீங்கன்னா, பூசணி, கேரட், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, குடைமிளகாய், இதர காய்கறிகள், முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, புடலங்காய், பழங்கள், மாம்பழம், பப்பாளி, மாதுளம்பழம், வாழைப்பழம். மாதுளம்பழம் வந்து தினசரி நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மாதுளம்பழம் நாங்கள் கம்பல்சரி சாப்பிட்ருவோங்க. ஏன்னா அதில் தாங்க நிறையா சத்து இருக்கனாலே பிளட்டு இன்க்ரீஸ் ஆகுங்க. முட்டைகள், முட்டைகளை வந்து நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிடுவோம், வறுத்து சாப்பிடுவோம், வேக வச்சு சாப்பிடுவோம், பொரியல் சாப்பிடுவோங்க. ஏதோ வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம வந்து கம்பல்சரி முட்டை எடுத்துக்கணுங்க. அதில் தான் நமக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. இறைச்சி மற்றும் மீன் பார்த்திங்கன்னா, கோழி, வறுத்த இறைச்சி, பன்றி இறைச்சி, மீன். பால் பண்ணை பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, பால், தயிர், பாயசம், க்ரீம். பீன்ஸ் மற்றும் பட்டாணிகள், உலர்ந்த பருப்பு, பீன்ஸ், பட்டாணி, பருப்புகள், கொண்டை கடலை, சுண்டல். குறைந்தபட்சம் 5 வகை உணவுகளை வந்து நாங்கள் தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்கிறோங்க. அதனால எங்கள் குடும்பம் வந்து ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, தினசரி வாழ்க்கையில் கம்பல்சரி இந்த மாதிரி வகை தானியங்கள், பருப்பு வகைகள், பால் பண்ணி பொருட்கள், பீன்ஸு, இறைச்சி, முட்டை, பழங்கள், இதர காய்கறிகள்லாம் கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கணுங்க.
நேயர்களே, ஒரு குடும்பத்தில் எந்த விதமான உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்று மக்களிடம் கேட்டோமல்லவா? நேயர்களே, இன்றைய மலையரசி சுகமா நிகழ்ச்சியில் சத்தான உணவு சாப்பிடாம இருந்தால் வரும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் கேட்டோமல்லவா? நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4 MHz. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.